அனைவரும் கண்களை மூடி மௌனமாக ஜெபம் செய்வோம். இயேசு கிறிஸ்து நாமத்தால் பேசுகிறேன். இந்த ஓய்வு நாள் ஆராதனை தொடக்கமாக நாம் சில துதிகிதம் படுவோம். முதல் துதிகிதமே 130.
Thank you.
நான்கு. 224.
Thank you.
எல்லா துதிகள் மேலேயும் மாடு இருக்கே. ஹலேலூயா, ஆமீன்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த ஆராதனை காரணமாக நாம் யாவரும் கண்களை மூடுவோம், ஜெபம் செய்வோம். ஆமே. நாம் யாவரும் ஒன்றிணைந்து துதி கீதங்களில் உள்ள 146வது பாடலை நாம் யாவரும் ஒன்றிணைந்து நாம் பாடுவோம். நாம் யாவரும் ஒன்றிணைந்து முழங்கால் படிட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாம் ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே துதிக்கிறோம் சோதரமானவரே. துதிகள் மத்தியில் வாசமா இருக்கிற துதிகளுக்கு பார்த்துக்கிறே. இதோ இந்த அருமையான இந்த நாளுக்காக, இந்த வேலைக்காக சோதரம் கொடுத்த அந்த திருப்பிக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளை ஆசீர்வதித்து ஆண்டவரே, இந்த பிரசன்னத்தில் இந்த நாள் நடத்தப்பட தெரிவு செய்யும் ஆண்டவரே. இதோ நாங்கள் பேசுகிற வார்த்தைகள் உங்களுடைய வார்த்தைகளாக இருக்கு. சபைக்கும் தேவனுடைய நாமத்திற்கும் பிரயோஜனம் உள்ளதாய் பக்திகளுக்கு தேவமான வார்த்தைகளை நாங்கள் பேசி கிருமி செய்ய வேண்டுமா என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மனித சித்தங்களை எல்லாம் எடுத்து போட்டு உங்களுடைய நிஸ்தித்தம் நிறைவேற திரும்ப செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். சோதரம் சோதரம் சோதரமானவரே, ஜீவனுள்ள தேவாதி தேவனே, இந்த நாளுக்காக இந்த வேலைக்காக சோதரம் கொடுத்த கருவிக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எனக்கு வசத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக சோதரம் அல்லேலூயா. ஜீவனுள்ளவரே சோதரம் அல்லேலூயா. ஹல்லேலூயா. மறைத்து பேசுமானவரே, மறைத்து பேசுமானவரே, அபிஷேகம் எல்லாமே நான் வெளிப்படுத்த முடியா ஜபிக்கிறோமானவரே, அவைக்குரிய வார்த்தைகளினால் வசனங்களினால் வெளிப்படுத்த முடியா ஜபிக்கிறார்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பேசுகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் கூட மீண்டுமாக நம்முடைய தமிழ் உறவுகளை இந்த காணொளி மூலமாக காண்பதிலே மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். கடந்த 4 மாதங்களாக உங்களோடு கூட கர்த்தர் தேவனுடைய வார்த்தைகளை உங்களோடு கூட உறவாடும்படியாய் கிருபை செய்திருக்கிறார். அதற்காக என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். எத்தனையோ தடைகள் மத்தியிலே கர்த்தர் தொடர்ச்சியாக இந்த நாள் வரை உங்களோடு கூட காணொளி மூலமாக தேவ வசனங்களை பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் ஆரோக்கியத்தையும் நல்ல சூழ்நிலையும் கொடுத்து எங்களை பாதுகாத்திருக்கிறார். அதற்காகவும் என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த காஜாமுத்தம்மா சபைக்கு மீண்டுமாக என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்று சொன்னால் இப்படி இந்த சூழ்நிலையில இது எங்களுக்கு ஒரு புது அனுபவம், முதல் முறையாக இப்படியாக ஒரு வாய்ப்பு. இது இதற்கு முன்பாக இது போன்று பேசின அனுபவங்கள் எங்களுக்கு இல்லை. ஆரம்பத்திலே கொஞ்சம் கடினமாகத்தான் இங்கு இருந்தது. ஆனாலும் கர்த்தர் எங்களை இந்த நாள் வரை அதற்காக வழிநடத்தினதற்காக என் தேவனுக்கு மீண்டுமாக நன்றி செலுத்துகிறேன். சபையாருக்கும் என்னுடைய நன்றியை நான் இந்த நாளில நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட நான் தேவனுடைய இந்த வசனத்தினுடைய இந்த நாளில கர்த்தருடைய செய்தியினுடைய தலைப்பாக ஒன்று பேதுரு ஐந்தாம் அதிகாரம் 8 வசனத்தை தலைப்பாக நாம் வைத்துக் கொள்வோம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள் என்ற தலைப்பில் இருந்து இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வேத வசனங்களை நாம் இந்த நாளில தியானிப்போம். தெளிந்த புத்தி உள்ளவராயிருங்கள், விழித்திருங்கள். இந்த ஒரிஜினல் கிரேக் வேதாகமத்தில் பார்க்கும்போது இந்த வேத வசனம் ஒரே வார்த்தையாக சொல்லப்பட்டிருக்கிறதாக ஆய்வுகள் சொல்லுகிறது. தெளிந்த புத்தி உள்ளவர்களும் விழித்திருங்கள். இங்கே நமக்கு இந்த கமா இருக்கிறது 2 வார்த்தைகளாக. அதனால நாம் இந்த நாளிலும் கூட இந்த பகுதியை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், சிந்திக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 5:8 நான் வாசிக்கிறேன். தெளிந்த புத்தி உள்ளவராயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்பது இந்த பகுதியாக இருக்கிற இந்த நாளிலும் கூட தேவனுடைய கிருபையினாலே நாம் இந்த வசனங்களை நாம் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். வேதத்தில் நாம் பார்க்கும்போது தேவனாகிய கர்த்தர் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் விழித்தீர்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூட தெசலோனிக்கர் எழுதின நிருபத்திலே அவர் குறிப்பிடுவதை நம்மாலே பார்க்க முடிகிறது. தெசலோனிக்கர் 1 தெசலோனிக்கர் 5 அதிகாரம் ஆறாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். இதே பகுதியை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட இந்த பூமியில வாழ்ந்த போது அவர் இந்த 2 வருகைக்கான காலகட்டங்களை குறித்து பேசும்போது இயேசு கிறிஸ்து கூட இதே வார்த்தையை இயேசு கிறிஸ்து கூட இந்த பூமியில நமக்காக அவர் சொல்லி சென்றிருக்கிறார் என்பதை நம்மாலே பார்க்க முடிகிறது. நான் வாசிக்கிறேன் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25:42 நான் வாசிக்கிறேன். உங்கள் ஆண்டவர் இன்ன நாழிகையில் வருவார் என்று நீங்கள் அறியாதபடியினால் விழித்திருங்கள் என்று அவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். 25:13 நான் வாசிக்கிறேன். மத்தேயு 25:13 மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அதனால இந்த வேத பகுதியை நாம் பார்க்கும்போது பேதுரு சொல்லுகிறார் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக விழித்திருங்கள். அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக விழித்திருங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் தேவனுடைய வருகை எப்போது வரும் என்று நீங்கள் தெரியாதபடினாலே விழித்திருங்கள் என்று நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். நாம் விழித்திருக்க வேண்டும். அப்படி விழித்திருக்கவில்லை என்று சொன்னால் நாம் ஒரு பெரிய விபத்தை ஆபத்தை நாம் எதிர்காலத்திலே நாம் சந்திக்க போகிறோம். எல்லா காரியங்களிலும் நாம் விழிப்பாக இருக்க வேண்டும். நானும் பிரசங்கி ஜேம்ஸ் சுகேந்திரன் அவர்களும் தென்காசிக்கு ஒரு திருமண நடத்துவதற்காக பஸ்ஸில் பிரயாணம் செய்து கொண்டிருந்தோம். அப்படி பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் போது பஸ் சென்னையிலிருந்து புறப்பட்டு தாம்பரம் பகுதிக்கு அந்த பஸ் வந்திருக்கிறது. ஒரு ஓவர் பிரிட்ஜ் மேல அந்த பஸ் வருகிறது. அப்போது ஒரு பெரிய டிராபிக் ஜாம். என்னவென்று பார்த்தால் நமக்கு எதற்கு முன்பாக சென்ற ஒரு குளிர்சாதன பேருந்து சொகுசு பேருந்து தீப்பற்றி விட்டது. தீப்பற்றி விட்ட பிறகு அந்த பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது அந்த பஸ் எங்களுக்கு முன்பாக. ஒரு பெரிய ஒரு நிறைய ஜாம், நீண்ட நேரம், ஏறக்குறைய 1 மணி நேரத்துக்கு மேலாக நாங்கள் அந்த காலதாமதமாக பஸ் சரி செய்வதற்கு நேரமாகிவிட்டது. அது பற்றி எரிகிறது. நாங்கள் அப்போது இறங்கி கொஞ்ச தூரம் சென்று அந்த பஸ்ஸில் உள்ளவர்களை குறித்து விசாரித்தோம் என்ன நடந்தது என்று பார்க்கும்போது அந்த பஸ் திடீரென்று தீப்பற்றி விட்டது. யாராவது காயம் ஏற்பட்டதா அல்லது ஏதாவது சேதம் ஏற்பட்டதா என்று விசாரிக்கும் போது அவர் சொன்னார்கள் யாருக்குமே ஒன்றும் ஆகவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால் அந்த விபத்து ஏற்பட்ட நேரம் வந்து 7 to 7:30 ஏற்பட்ட ஒரு விபத்து. இதே மாதிரியான ஒரு விபத்து சென்னையிலிருந்து தென் மாவட்டத்தை நோக்கி போன 800 விபத்தானது நடந்தது. அந்த பஸ்ஸில் உள்ளவர்கள் பெருமானவர்கள் மரித்து போனார்கள். இதே மாதிரி ஒரு குளிர்சாதன சொகுசு பேருந்து அந்த குளிர்சாதனத்தில் ஏற்பட்ட பழுதினாலே தீப்பற்றியது. அந்த பஸ் ஏற்பட்ட அந்த விபத்து ஏற்பட்ட நேரம் 11 மேலாக அந்த பஸ் அந்த விபத்து ஏற்பட்டது. அப்போது அந்த விபத்தை குறித்து செய்தியை பார்க்கும் போது அதில் உள்ளவர்கள் எல்லோருமே மறித்து விட்டார்கள். பெரும்பாலானவர்கள் மறித்து விட்டார்கள். அந்த ஓட்டுநர் ஒரு சிலர் தவிர முன்பாக இருந்தவர்கள் தவிர எல்லோருமே மறித்து விட்டார்கள். முழுமையாக அந்த தீயில மாட்டிக்கொண்டு இறந்து விட்டார்கள். ரெண்டுமே ஒரே மாதிரியான விபத்து. ஆனால் ஒரு விபத்து அநேகர் எல்லோருமே பிழைத்து விட்டார்கள். ஒரு விபத்தில் எல்லோருமே மரித்திருக்கிறார்கள். காரணம் என்ன? நேரம். என்ன நேரம்? அது தூங்குகிற நேரம். ஒருவரும் விழித்திருக்கவில்லை. அதனால அந்த விபத்து ஏற்பட்ட போது, விழிப்பு ஏற்பட்ட போது தப்பித்துக் கொள்வதற்குள்ளாக அந்த பஸ் முழுவதுமாக தீப்பற்றி விட்டது. எல்லோருமே மரித்து விட்டார்கள். இது விழித்திருக்கிற ஒரு நேரம். 7 to 8 நடந்த விபத்து. யாருமே தூங்கவில்லை, எல்லோருமே விழித்திருக்கிறார்கள். அப்போது பஸ் தீப்பிடித்திருக்கிறது என்று தெரிந்தவுடனே எல்லோருமே அந்த பஸ் முழுமையாக அது தீப்பற்றுவதற்கு முன்பாக தன் உடைமைகளை எடுத்துக்கொண்டு இறங்குவதற்கான ஒரு நேரம் இருந்திருக்கிறது. காரணம் அதே அளவு தீ விபத்து ஏற்பட்ட இன்னொரு விபத்து பஸ்ஸில் அந்த நேரம் மாறும்போது அவர்கள் யாருமே பிழைக்கவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால் அது தூங்கும் நேரம். இன்றைக்கு நீங்கள் தூங்காமல் விழித்திருங்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த விபத்தை நாம் யோசித்து பார்க்கும் போது, ஏன் இந்த விபத்துக்குள்ளாக ஒரே மாதிரி விபத்து ஒரு இடத்திலே ஒரு பெரிய அழிவு ஏற்படுத்தி இருக்கிறது, ஒரு இடத்திலே பெரிதாக எந்த அழிவும் ஏற்படுத்தவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், எல்லோருமே விழித்திருந்தாங்க. இது விழிக்கிற நேரமாக இருந்தது. ஆனால் தான் தேவன் இங்கே சொல்லுகிறார், நான் மீண்டுமாக 24:48 நான் வாசிக்கிறேன், உங்கள் ஆண்டவர் இன்ன நாளில் வருவார் என்று நீங்கள் அறியாதபடியினாலே நீங்கள் விழித்திருங்க. திருடன் என்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டு எஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமொட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாளில மனுஷகுமார் வருவார், அதனால் நீங்கள் ஆயத்தமாயிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அதனாலே நம்ம இந்த பூமியில வாழும்போது நாம் விழித்திருக்க வேண்டும். விழித்திருத்தல் என்பது நாம் தூங்காமல் இருப்பதை, சரீரப்பிரகாரமான விழித்திருத்தலை இங்கே வேதம் குறிப்பிடப்படவில்லை. நாம் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக தூங்காமல் என்று சொல்லும் போது, நாம் கர்த்தருடைய ஆவிக்குரிய வசனங்களினாலே, ஆவிக்குரிய வார்த்தைகளினாலே நம்மை நாம் விழித்திருக்கும்படியா நம்முடைய வாழ்க்கையை வாழ்வது, தூங்காமல் வாழ்வது. தூங்குவது என்பது கர்த்தருடைய வசனங்களை எல்லாம் விட்டுவிட்டு நம்முடைய சொந்த வாழ்க்கையில மாம்ச இச்சையின்படி வாழ்கிற வாழ்க்கை ஒரு தூங்குகிற வாழ்க்கைக்கு சமம். நம் தேவனுடைய வார்த்தையினாலும் வசனங்களினாலும் பின்பற்றும் போது இந்த பூமியில நாம் விழித்திருக்கிறவர்களாக நாம் இருக்கோம். இந்த பகுதியை நாம் வாசிக்கும் போது பேதுரு சொல்லுகிறார், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக நீங்கள் விழித்திருங்கள். ஏன் என்று சொன்னால், கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று அவன் ஒருவன் வகை தேடி தெரிந்து கொண்டிருக்கிறான் என்று இங்கே அந்த சிங்கத்தை குறித்து சொல்லுகிறார். இங்க கர்ஜிக்கிற சிங்கம் என்று வேதத்துல பேதுரு சொல்லுகிறார். ஏன் கர்ஜிக்கிற சிங்கம் என்று சொல்லுகிறார்? சிங்கத்தை குறித்து நாம் பார்க்கும்போது இறை தேடும் போது கர்ஜிக்கும் என்று ஆய்வுகள் சொல்லுகிறது. வேதத்துல கூட நாம் பார்க்கும்போது சங்கீதம் 104:21 நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 104:21 சங்கீதம் 104:21 பாலசிங்கம் இறைக்காக கர்ஜித்து தேவனுக்காக தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும். இங்க பார்க்கிறோம், இது ஒரு ஒரு நம்முடைய தெரிந்து கொள்வதற்காக நான் வாசிக்கிறேன். பால சிங்கங்கள் இறைக்காக கர்ஜித்து, சிங்கம் எப்போது கர்ஜிக்கும் என்று ஆய்வுகள் சொல்கிறது, இறை தேட போகும்போது அது கர்ஜிக்கும். அந்த கர்ஜனை எப்படி இருக்கும் என்று சொன்னால் மிக பயங்கரமாக இருக்கும் என்று ஆய்வுகள் சொல்லுகிறது. நான் ஒரு புத்தகத்தில் வாசித்த நேரமுறை ஒரு 5 கிலோமீட்டர்ல இருந்து 7 கிலோமீட்டர் வரைக்கும் கூட அந்த சத்தமானது கேட்கும் என்று சொல்லுகிறது. பொதுவாக சிங்கம் இரவில இறை தேட புறப்படும். அப்படி இறை தேட புறப்படும் போது அது கர்ஜிக்கும். அது கர்ஜிக்கும் போது அந்த காட்டில் உள்ள எல்லா மிருகங்களும் அந்த சத்தத்தை கேட்டு பயந்து நடுங்கும் என்று சொல்லுகிறார்கள். ஏனென்று சொன்னால் அது காட்டின் ராஜாவாக இருக்கிறது. அந்த சத்தத்தை கேட்டு எல்லா மிருகங்களும் பயந்து நடுங்கும். அதனால பிசாசை பார்க்கும் போது அவன் ஒரு கர்ஜிக்கிற சிங்கம் போல இருக்கிறான், கர்ஜிக்கிறான் இறை தேடுவதற்காக. யாரை விழுங்கலாம் என்று அவன் புறப்படுகிறான். யாரையாவது தன் வலையிலே வீழ்த்த வேண்டும் என்று அவருடைய சித்தமாக இருக்கிறது. அவனுக்கு உணவு தேவைப்படுகிறது. கர்ஜிக்கிற சிங்கத்தை போல அவன் புறப்படுகிறான். அப்படி கர்ஜிக்கும் போது உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் அதை கண்டு பயப்படுகிறார்கள், பிசாசை கண்டு. நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் தேவனை எவ்வளவு தூரம் அறிந்திருக்கிறோமோ அதே அளவு நாம் பிசாசை அறிந்திருக்க வேண்டும். நான் அடிக்கடிக்கு நான் சபைகளில் சொல்வது உண்டு, தேவனை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம், ஆனால் பிசாசை நாம் அதிகமாக தெரிந்து வைத்திருப்பதில்லை. பிசாசையும் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் யார் என்று நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். பிசாசை நாம் அறியவில்லை என்று சொன்னால் தேவ பக்தியில நம்மளால வளர முடியாது. இன்றைக்கு அநேகர் தேவனை தெரிந்து கொள்ள வேண்டும் ஆசைப்படுகிறார்கள், ஆனால் பிசாசு யார் என்பதை தெரியாமலே விட்டு விடுகிறார்கள். பிசாசை, அந்த கர்ஜிக்கிற சிங்கத்தை நாம் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். அந்த சிங்கம் நம்மை வீழ்த்துவதற்காக எப்போதும் தயாராக இருக்கிறது. அது புறப்படுகிறது இறை தேடுவதற்காக. அது கற்று அது கர்ஜிக்கும் போது நாம் இந்த உலகத்தில் நமக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் இந்த பூமியில வாழும்போது தேவனுடைய பிள்ளைகள் பயப்படாமல் இருக்க வேண்டும். பயம் கூட ஒரு பிசாசனுடைய ஆதிதான். அநேகர் அநேக காரியத்தை கண்டு நம்ம அநேக காரியங்களிலே நாம் பயப்படுவோம். பயம் நம்முடைய ஒரு இயற்கையான ஒரு சுபாவமாக மாறி விடுகிறது. இதே பகுதியில பார்க்கும்போது பேதுரு இன்னொரு அழகான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இந்த முன்பகுதியில 7 நான் வாசிக்கிறேன், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று இங்கே பேதுரு சொல்லுகிறார். நம்ம இந்த பூமியில நம்மை விசாரிக்கிற தேவன் நம்முடைய தேவன், எல்லா காரியங்களிலும் நமக்காக பதில் சொல்லுகிறவர், என்னை விசாரிக்கிறவர் என் தேவன். என்னை எப்போதுமே என்னை விசாரித்துக் கொண்டு இருக்கிறபடினால நான் என் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விட வேண்டும். எப்போதுமே பயம் அவிசுவாசத்தை கொண்டு வரும். இந்த பூமியில நாம் வாழும்போது பயப்படக்கூடாது. எந்த சூழ்நிலையில நாம் பயப்படக்கூடாது. பயம் வரும் தான், பயம் இல்லாமல் நம்மளால வாழ முடியாது. நிச்சயமாக பயம் வரும். தைரியம் என்று சொல்வது பயம் இல்லாதது போல் நடிப்பது என்று சொல்வார்கள். சில நேரங்களில் நாம் பயப்படுகிறோம், பயம் நம்மை வரும். தைரியம் என்பது பயம் இல்லாதது போல நடிப்பது. ஆனாலும் கூட நம்ம ஒரு காரியத்தில் மிக தெளிவாக இருக்க வேண்டும். இந்த பிசாசு நமக்கு பயத்தை கொண்டு வரும்போது தேவனாகிய கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, பயப்படாதிருங்கள், உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். இந்த பூமியில எப்போது பிசாசு நம்மை நெருங்குகிறான், அவன் கர்ஜிக்கும் போது நாம் பயப்படுகிறோம். இந்த உலகத்தில ஒரு பிசாசுக்கு பயப்படாத மனிதன் யாராவது இருக்க முடியுமா? நம்மளே முடியும். என்று சொன்னால் ஏற்கனவே பிசாசின் தலையை நசிக்கினவர்களுடைய பிள்ளைகள் நாம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பிசாசை ஜெயித்து இருக்கிறார், தலையை நசுக்கி இருக்கிறார். அவருடைய பிள்ளையாக நாம் இருக்கிறோம். நம்மிடத்திலே அவனுக்கு எந்த வேலையும் இல்லை, ஆனாலும் நாம் அவனுக்கு இடம் கொடுக்காதபடி நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதனால இந்த வேலையில நாம் பார்க்கும்போது அவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல நம்மை தேடி வரும்போது நாம் பயப்படாமல் இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் பய ஆவியை அவன் உண்டு பண்ணுகிறான். அநேக தேவனுடைய பிள்ளைகள் இந்த பூமியில பயத்தினாலே கர்த்தரை விட்டு பிரிந்து போகிறவர்களாக இருக்கிறார்கள். பயத்தினாலே தேவனுடைய விசுவாசத்தை விட்டு நழுவி போய் கர்த்தரை விட்டு பின்பற்றாமல் பின்வாங்கி போன அநேக ஜனங்களை இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோம். அநேக நெருக்கடிகள் உபத்திரங்கள் வரும்போது பின்வாங்கி போகிறார்கள். காரணம் என்ன? பய ஆவி அவர்களுக்குள்ளே இருக்கிறது. எதை கண்டாலும் அவர்கள் பயப்படுகிறார்கள் உலகத்தினுடைய காரியங்களை கொண்டு. இயேசு கிறிஸ்து ஒரு விதை விதைக்க போகிறவனுடைய ஓமையை குறித்து சொல்லும் போது ஒரு ஓமையை சொல்லுகிறார். ஒரு விதை விதைத்த போது அது விளைந்தது, ஆனால் அது முட்களின் நடுவிலே விளைந்தது. முட்கள் அதை நறுக்கின போது அது காய்ந்து போனது என்று தேவநாயகம் கர்த்தருடைய ஓமை சொல்லுகிறது. அது வளராமல் போனது, பலந்தராமல் போனது என்று சொன்னால் அது விளைந்தது, ஆனால் முட்களினாலே அது அதனுடைய பலந்தராமல் அது போனது. முட்கள் என்று சொல்லும் போது உபத்திரங்கள், பாடுகள், பிரச்சனைகள். அநேக தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு உலகத்திலே அநேக நெருக்கடிகள் மத்தியில, பாடுகள் மத்தியில பின்வாங்கி போகிறவர்களாக இருக்கிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால் பிசாசு பய ஆவியை கொண்டு வந்து இந்த உலகத்திலே கொடுக்கிறான். பயப்படுகிறார்கள், எல்லா காரியத்தை கொண்டு பயப்படாது. வேதத்துல பார்க்கும்போது வேதத்துல தேவனுடைய பிள்ளைகள் அநேக இடங்களில பயப்படாதீர்கள் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு வேத ஆய்வை குறித்து நான் வாசித்தேன். அந்த ஆய்வு சொல்லுகிறது வேதத்துல 365 முறை இந்த வேதத்துல பயப்படாது என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது எந்த உண்மை என்று எனக்கு தெரியாது. நான் வாசித்தது வேறு ஒரு புத்தகத்தில இருந்து. 365 முறை இந்த வேத புத்தகத்துல பயப்படாது என்ற வார்த்தையானது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த 365 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு நாளும், வருடத்தினுடைய ஒவ்வொரு நாளும் உன்னை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விசாரிக்கிறேன், உன்னுடைய கவலையெல்லாம் என் மேல் வைத்து விடுங்கள், உங்களுக்காக நான் மரித்தேன், உங்கள் பாடுகளுக்காக பாவங்களுக்காக மரித்தேன், நீங்கள் சுமக்க தேவையில்லை, நான் சுமக்கிறேன், உங்கள் கவலைகளையும் பாரங்களை என் மேல் வைத்து விடுங்கள், பயப்படாதீர்கள் என்று தினந்தோறும் நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். முதலாவதாக இங்கு பேதுரு சொல்லுகிற இந்த வசனத்தை நாம் சிந்திக்கும் போது, உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் மீது நம் கவலைகளை வைத்து விட வேண்டும். எந்த சூழ்நிலை, எந்த நெருக்கடிகள் வந்தாலும் அவரை, அவர் இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு அவர் மீது நாம் வைக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த கர்ஜிக்கிற சிங்கத்துக்கு நாம் பலியாக நேரிடும். பய ஆவியை முதலாவது நாம் எடுத்து போட வேண்டும். மனிதனிடத்தில் இருக்கிற மிகப்பெரிய முதலாவது அவிசுவாசம் பய ஆவி. எதை கண்டாலும் பயப்படுவது, எதை கண்டாலும் கலங்குவது நம் கர்த்தருடைய பிள்ளைகள். ஒரு சிறுகதை படித்தேன். ஒரு மனிதன் ஒரு பாரத்தை தூக்கி கொண்டு சுமந்து கொண்டு ரோட்டில பயணம் செய்து கொண்டிருக்கிறான். அப்போது ஒரு காரிலே ஒரு சகோதரன் வருகிறார், அவனை பார்க்கிறார். அந்த சகோதரன் பாரத்தை சுமந்து கொண்டு நடந்து போய் கொண்டிருக்கிறான். உடனடியாக அவருக்கு ரொம்ப பாவமாக இருக்கிறது. அவனை பார்த்து, ஏன் இவ்வளவு பரிதாபத்துக்குரியமா இவ்வளவு பாரத்தை சுமந்து கொண்டு இந்த சகோதரன் செல்கிறானே என்று சொல்லி அவனை நிறுத்தி, காரை நிறுத்தி பக்கத்திலே இந்த காரில் ஏறிக்கொள் அப்படின்னு சொல்லி அவனை ஏற்றுக்கொள்கிறான். சிறிது தூரம் போய் அந்த பயணத்தை அவர் திரும்பி பார்க்கும்போது அந்த பின்னாடி சீட்டில உட்கார்ந்திருந்தவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அவன் சுமந்து கொண்ட அந்த பாரத்தை தலைமையிலேயே சுமந்து கொண்டு அந்த வண்டியிலே பயணம் செய்து கொண்டிருப்பதாக அவன் திரும்பி பார்க்கிறான். அப்போது அவன் சுமந்து கொண்டிருக்கிறான். கேட்கிறார், நான் நீ இவ்வளவு பாரத்தை சுமந்து கொண்டு வருகிறாயே என்ற காரணத்தினாலே தானே உன் இந்த வண்டியிலே நான் ஏற்றினேன், இந்த வண்டியில ஏறின பிறகு நீ சுமக்கிறாயே அப்படின்னு சொல்லி அவர் கேட்டதாக அவர் ஒரு சிறுகதை தான், ஒரு பக்கத்து கதை இது. ஆனாலும் இந்த கதை நமக்கு சொல்லுகிற உபதேசம் அதுதான், கர்த்தராகிய தேவனுக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம், கிறிஸ்துக்குள்ளாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த சிலுவை மரத்தின் மேலில வந்தபோது கூட அநேக நேரங்களில நாம் அந்த பாரத்தை அவர் மீது இறக்கி வைப்பதற்கு நாம் தயாராக இல்லை, நாமே சுமந்து கொண்டே இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்வதில்லை. அதனாலே இங்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, முதலாவது நம் தேவனுடைய பிள்ளைகள் அந்த கர்ஜிக்கிற சிங்கத்திலிருந்து நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னான். நான் செய்ய வேண்டியது என்ன? அந்த சிங்கம் என்னை வீழ்த்தாத இருக்க வேண்டும் என்று சொன்னான். முதலாவது அந்த சிங்கத்துக்கு முன்பாக நான் தைரியமாக நிற்க வேண்டும். எப்படிப்பட்ட உபத்திரங்கள் என் வாழ்க்கையில என் கண் முன் வந்தாலும் கூட நான் தைரியமாக இருப்பேன், தேவனின் பட்சத்தில் இருக்கிறார், நான் தைரியமாக இருப்பேன் என்று எண்ண வேண்டும். இதே அப்போஸ்தலன் பவுல் மிக அழகாக இந்த தெசலோனிக்கா நிருபத்திலே சொல்வதை நம்மாலே பார்க்க முடிகிறது. மீண்டுமாக நம் தெசலோனிக்கா பகுதிக்கு நாம் வருவோம். ஒன்னு தெசலோனிக்கு 5 7 வசனத்தை மீண்டுமாக நான் வாசிக்கிறேன், 6 வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆகையால் மற்றவர்கள் தூங்குறது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்திருக்க கடவோம், தெளிந்தவர்களா இருக்க கடவோம் என்று இங்கு பவுல் சொல்கிறார். இந்த பகுதியில் அவர் அநேக உபதேசங்களை எப்படி ஒரு மனிதன் விழித்திருக்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார். மீண்டுமாக 8 வசனத்தில் பார்க்கும்போது 3 காரியங்களில் நீங்க எப்போதுமே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அது என்னவென்று சொன்னால் விசுவாசம், அன்பு, நம்பிக்கை. இது 3 நீங்க எப்போதுமே நிலைத்திருக்க வேண்டும். அப்போ சாயங்க பவுல் கடந்த வாரத்திலும் கூட எபிரேய ஆசிரியர் அந்த நாம் கடந்த வாரத்தில் நாம் வாசித்தோம் 10 நாம் எப்போதும் தேவனுடைய பிள்ளைகள் அன்பு, விசுவாசம், நம்பிக்கை 3 நாம் எப்போதும் நிலைத்திருக்க வேண்டும் என்று இங்கே அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். இந்த 3 நாம் நிலைத்திருக்கவில்லை என்று சொன்னால் நாம் விழித்திருக்கிறவர்களாக இருக்க முடியாது. அடுத்ததாக நான் 9-10 வசனங்களை நான் வாசிக்கிறேன். 1 தெசலோனிக்கர் 5:9-10 தேவன் தம்முடைய கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்பு அடைவதற்கென்று நியமித்தார். நாம் விழித்திருப்பவர்களானால், நித்திரை அடைந்தவர்களானாலும் நம்மோடு கூட நம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மறித்தாரே. ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவருக்கொருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தியுள் உண்டாகும்படி செய்யுங்கள். அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரிக்கிறவனாய் இருந்து உங்களுக்குள்ளே புத்தி சொல்லுகிற நீங்கள் மதித்து அவருடைய கிரியை நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறோம். உங்களுக்குள்ளே சமாதானமாயிருங்கள் என்று சொல்கிறார். விசுவாசனுடைய மிக அடுத்த ஆயுதம், நீங்கள் ஒருவருக்கொரு பக்தி உண்டாகும்படி புத்தி சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். கடந்த வாரத்தில் கூட நான் சொன்னேன், சபை கூடுதலை விட்டுவிடாதபடி ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். இன்றைக்கு நாம் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வேண்டும். ஒருவருக்கொருவர் நற்புத்திகளை சொல்லிக் கொள்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அவருடைய கிரியை நிமித்தமாக மிகவும் நாம் அன்பா எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். உங்களுக்குள்ளே சமாதானமாயிருங்கள் என்று சொல்லுகிறார். நாம் புத்தி சொல்ல வேண்டும், ஒருவருக்கொருவர் சமாதானமாக இருக்க வேண்டும். நாம் சமாதானத்தினுடைய தேவனுடைய பிள்ளைகள். நாம் விசாரிக்கிறபடியால் ஒரு கூட்டமாக நாம் இருக்கிறோம், நம்ம ஒரு குழு. இன்றைக்கு அநேக ஜனங்கள் வீழ்ந்து போவதற்கு காரணம் என்ன தெரியுமா? நாம் ஒரு குழுவாக தேவன் நம்ம ஏற்படுத்தி இருக்கிறார். நம்ம ஒரு கூட்டமாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். சபை என்பது தேவனால் அவருடைய பரிசுத்த ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஒரு கூட்டம், அதுதான் சபை. நாம் அந்த அந்த கூட்டத்துக்குள்ளாக நாம் இருக்கிறோம். ஒரு 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 திரளான ஜன கூட்டத்துக்குள்ளாக நம்மை தேவன் வைத்திருக்கிறார், அதுதான் சபை. நம்ம தனிய ஆட்கள் கிடையாது. நாம் தனிய ஆட்களாக வாழ முடியாது. நம்ம ஒரு எல்லோரும் இணைந்த ஒரு கூட்டம். ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக் கொள்வதில், சமாதானமாக வாழ்வதில, ஒற்றுமையாக வாழ்வதில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். இந்த சபையில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே இந்த சமாதான குலச்சல்களும் ஒற்றுமையுமே தான். இங்கதான் நாம் பிசாசாலே நாம் வீழ்த்தப்படுகிறோம். மெய்யான சபையினுடைய மிகப்பெரிய பிரச்சனை சமாதானம் இல்லாத சூழல் எப்போதுமே சபைகளில் இருப்பது. காரணம் என்ன தெரியுமா? ஒருவருக்கு ஒருவர் ஒற்றுமையாக சமாதானத்தோடு வாழ்வது கிடையாது. நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவன். இன்னொரு பகுதி கூட நான் வாசிக்கிறேன், கொலோசியர் 3:15. கொலோசியர் 3:15 தேவ சமாதானம் உங்கள் இருதயங்கள் ஆளக்கடுவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவருமாய் இருந்தல் என்று சொல்கிறேன். நாம் தேவ சமாதானம் உங்கள் இருதயில் ஆளக்கடுவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள் என்று சொல்கிறார். அதனால நம் தேவனுடைய சமாதானத்துக்குள்ளாக ஒரு சபை இருக்க வேண்டும். எப்போதுமே எப்போது சபை சமாதானமா இருக்கும்? ஒரு மனம் இருக்கும் போது ஒரு சபை சமாதானமா இருக்கும். அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த கர்ஜிக்கிற சிங்கத்தை நாம் ஜெயிக்க முடியாது. ஒரு சிங்கம் அது நம்மை விட பல மடங்கு பலமுள்ளது. பல மடங்கு ஒரு மனிதனை விட ஏறக்குறைய ஒரு 15-30 மடங்கு பலம் உள்ளதாக ஒரு சிங்கம் சொல்லப்படுகிறது. நம்மை விட பல மடங்கு பலம் உள்ளது சிங்கம். அப்ப அந்த சிங்கத்தை நான் ஜெயித்தாக வேண்டும் என்று சொன்னால் நான் எப்படியாக இருந்தாக வேண்டும்? சிங்கம் என்னை சுலபமாக வீழ்த்தி விடும். எனக்குள்ளே ஒரு மனம், சமாதானமான ஒரு சூழல் எப்போதுமே நாம் சபைகளில் நிலைத்திருக்க வேண்டும். நாங்கள் ஒரு கிராமத்தில் சுவிசேஷம் சொல்லி சத்தியத்தை விதைத்தோம். 2 இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார்கள். 2 தான் முதன் முதல் இயேசு ஏற்றுக்கொண்டார்கள். அந்த 2 குடும்பங்களுக்குள்ள சமாதானம் இல்லை, ஒற்றுமை இல்லை. இன்று வரையிலும் இரண்டே இரண்டு குடும்பம் தான். தொடங்கின நாள் முதல் அந்த இரண்டு குடும்பத்தையும் சமாதானம் செய்ய வைக்க முடியல. ரெண்டே குடும்பம் தான். எப்படி எவ்வளவு பெரிய கேள்விக்குறி பாருங்க. சபைகளில் எங்கே போனாலும் சமாதானம் இல்லாத ஒரு சூழல். காரணம், தேவ சமாதானம் நமக்குள்ளே நிலைத்திருப்பது கிடையாது, ஒரு மனம் நமக்குள்ளே நிலைத்திருப்பது கிடையாது. பிசாசு சுலபமாக தேவனுடைய ஆவியின் வல்லமையை நம்மிடத்திலிருந்து பிரித்து போடுவதற்கு இன்றைக்கு கையில் எடுத்திருக்கிற ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா? சமாதானம் இல்லாத ஒரு சூழலை நம்ம சபைகளிலே கொண்டு வருது. அதற்கு பிசாசு வைத்திருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் ஒற்றுமையின்மை. நம் இன்றைக்கு அநேக நேரங்களில் நாம் உணர்வது கிடையாது, நம் ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறோம் என்பதை உணர்வது கிடையாது. சில நேரங்களில் ரொம்ப ஒற்றுமையா இருக்கிற மாதிரி ரொம்ப புத்திசாலித்தனமா நம்ம நடிச்சிடும். நம்மளால அது முடியும், ஏன்னா நம்மள படித்திருக்கிறோம், நிறைய உலக அறிவு நமக்கு இருக்கிறது, நம்மளால சமாளிக்க முடிகிறது. மற்றவர்கள் பார்வைக்கு மிக ஒற்றுமையாக இருப்பதை போல இங்க நான் அப்படிப்பட்ட காட்சிகளை அநேக இடங்களில நான் சபைகளில் போகும்போது பார்க்க முடிகிறது. ஆனா உண்மையிலே ஒற்றுமை இருக்கிறதா என்ற கேள்விக்குறி வைத்து பார்த்தா மிகப்பெரிய கேள்விக்குறி. எனக்கு என்னுடைய பார்வைக்கு முன்பாக நான் ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு சொல்லும் போது ஒரு ஊழியக்காரருக்கு முன்பாக அந்த சபையை சமாதானமாக தன்னை காட்ட முடியும். ஆனால் தேவனுக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக ஒரு ஒரு நடிப்பின் மூலமாக சமாதானத்தை காட்ட முடியுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நாம் கர்த்தருடைய பிள்ளைகள். இன்றைக்கு நமக்கு இருக்கிற பிசாசுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆயுதம் நம்மிடத்துல ஒற்றுமையின்மையை பிசாசு கொண்டு வருகிறார். சபைகளில் இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக ஒற்றுமையின்மை இருக்கிறது. தேவனுடைய சமாதானத்தை சபைகள் இழந்து விடுகிறது. தேவனுடைய ஆசீர்வாதங்களை எப்போது நாம் ஒற்றுமையின்மையை கொண்டு வருகிறோமோ அப்போது தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் இழந்து விடுகிறோம். இது நாங்கள் தினந்தோறும் நாங்கள் செல்கிற இடங்களெல்லாம் சந்திக்கிற ஒரு பிரச்சனை. இதுதான் இங்கிருக்கிற மெய்யானே சபையினுடைய மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயம். இதை நாம் இன்றைக்கு நாம் சந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். வேதம் மிக தெளிவாக சொல்கிறது, நீங்கள் சமாதானமாக இருங்கள். நாம் இன்றைக்கு சமாதானமாக இருக்கிறோமா? நாம் இன்றைக்கு அநேகருக்கு சமாதானத்தின் தேவனை நாம் அறிந்திருக்கிறோம். நாம் சமாதானத்தின் தேவன் என்பதை நாம் அறிந்த ஒரு பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். அநேகருக்கு சமாதானத்தின் தேவன் இடத்துல வாருங்கள் என்று சொல்லுகிறோம். நம்மிடத்துல சமாதானமாக இருக்க முடிகிறதா? யோசித்து பாருங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி மற்றவர்களிடத்துல இலைப்பாறுதலை குறித்து பேசிக் கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில இலைப்பாறுதல் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. நம்மிடத்துல இலைப்பாறுதல் இல்லை, நாம் சமாதானத்தோடு வாழ்கிறது இல்லை, நாம் ஒற்றுமையாக வாழ்வதில்லை, நம்மிடத்திலே தேவ சமாதானம் நிலைத்திருப்பதில்லை. ஆனாலும் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளும் போது நீங்கள் சமாதானமாக இருங்கள் என்று நாம் சொல்லி திரிகிறோம். இது நாம் எங்கேயுமே பார்க்கிற ஒரு சம்பவம். இது என்னுடைய அனுபவத்தை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நாம் சமாதானத்தை இழந்து விடுகிறோம். நம்மிடத்திலே ஒரு மனம் இல்லை. இங்கே வேதத்தில் அப்போஸ்தலன் போல் மிகச் தெளிவாக தெசலோனியருக்கு சொல்லுகிறார், நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் சமாதானத்தினாலே புத்தி சொல்லுகிறவர்களை மதித்து அவர்களுடைய கிரிய நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பா எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறோம். உங்களுக்குள்ளே சமாதானமா இருங்கள் என்று சொல்கிறார் தேவனுடைய பிள்ளைகளே. இன்னைக்கு நாம் யாராவது புத்தி சொன்னாங்கன்னா நமக்கு பிடிக்க மாட்டேங்கிறது இல்லை. நமக்கு புத்தியை சொல்வதை நமக்கு விரும்புறது கிடையாது. நமக்கு ஏற்றது மாதிரி நம்ம பேசணும். நம்ம புத்தி சொன்னா நமக்கு ஆகிறது இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழல் இன்னைக்கு இருக்கிறோம். இன்னைக்கு வாலிப பிள்ளைகள்னு நீங்க பாருங்க, அவர்களுக்கு யாருக்குமே இன்னைக்கு புத்தி சொல்லவே முடியாது. புத்தி சொன்னா அவங்க கேட்கவும் தயாராக இல்லை, கேட்பதற்கு அவர்கள் விரும்புவதும் கிடையாது. நம்ம பெருசு வந்துக்கிட்டுப்பா, சும்மா இருந்துகிட்டே இருக்குப்பா நீ சொல்லுவாங்க. இன்னைக்கு அப்படிதான் நம்ம சந்திக்கிறோம். இன்னைக்கு இருக்க அநேக வாலிப பிள்ளைகளுக்கு புத்தி சொல்வதை ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலையில இன்றைக்கு இல்லை. காரணம், பிசாசானவன் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தருடைய சமூகத்தை விட்டு பிரிக்க முயற்சிக்கிறான். எப்போது தேவனுடைய அந்த கூட்டத்தை விட்டு நாம் அழைக்கப்பட்டவர்கள், ஒரு மனதாக இருக்கும்படியாக அழைக்கப்பட்டவர்கள் என்கிற அந்த அந்த தேவனுடைய அந்த சங்கத்தை விட்டு நம்ம பிரிக்க பிசாசு முயற்சி செய்கிறோம். நம்ம இளநிலை பள்ளியில இங்கே ஒரு சிறுகதை இருக்கிறது. நாங்கள் பள்ளியில படிக்கும் போது படித்தது. ஒரு ஐந்து மாடுகள் ஒன்றாக மேய்ந்து கொண்டிருக்கிறது, எருது மாடுகள். அப்போது சிங்கம் வருகிறது. அப்ப சிங்கம் வரும்போது என்ன செய்கிறது என்று சொன்னால், இந்த ஐந்து மாடுகளும் ஒற்றுமையாக இணைந்து அந்த சிங்கத்தை தாக்குகிறது. அப்போது அந்த சிங்கத்தால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஐந்து மாடுகளும் ஒற்றுமையாக அந்த சிங்கத்தோடு சண்டை செய்யும் போது அந்த சிங்கம் என்ன செய்கிறது என்று சொன்னால், அந்த ஒரு மாட்டையும் அதால கொல்ல முடியவில்லை, பின்வாங்குகிறது அந்த சிங்கம். இதுதான் அந்த கதை. சிறிது நேரம் கழித்து அந்த சிங்கம் காத்திருக்கிறது. அப்போது என்ன செய்கிறது என்று சொன்னால், அந்த ஐந்து மாடுகளும் தனித்தனியாக போய் வெவ்வேறு இடங்களில் மேய்ந்து கொண்டிருக்கிறது. அப்போது அந்த நேரத்துக்காக காத்திருந்த அந்த சிங்கம் ஒவ்வொரு மாட்டையும் தனித்தனியாக அடிக்கிறதாக அந்த கதை சொல்லுகிறது. இது நம்முடைய இளம் வயதுல நம்முடைய பள்ளி வகுப்புல ஒற்றுமைக்காக சொல்லப்பட்ட ஒரு சிறுகதை. இது இளம் வயதிலே பள்ளிக்கு நாம் படித்த ஒரு சிறுகதை மாத்திரமல்ல, இன்றைக்கும் இது பொருந்தும். பிசாசாகிய சிங்கம், எப்போது நீ ஒரு மனம் இல்லாமல் நாம் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி நிற்கிறோமோ அப்போது நம்ம நடிப்பது சுலபம். நாம் தேவனுடைய சமூகத்தில் இருக்கும்போது, நமக்காக சகோதர சகோதரிகள் ஜபிக்கும் போது, நாம் ஒருமனமாக வாழும்போது, ஒற்றுமையாக வாழும்போது, சமாதானத்தோடு வாழும்போது, அந்த கர்ஜிக்கிற சிங்கத்துக்கு நம்மிடத்தில் இடமில்லை என்பதை தேவனுடைய பிள்ளைகளாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலே இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் மிக அழகாக சொல்லுகிறேன், சமாதானமாக இருங்க, ஒற்றுமையாக இருங்க, நாம் இளைப்பாறுதல் தருவேன் என்று தேவனாகிய கர்த்தருடைய வசனங்களை சொல்லுகிறோம். நாம் எப்படி இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்க முடியும்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை அழைக்கிற நாம் எப்படி வருத்தத்தோடு பாரத்தோடு இந்த பூமியில வாழ முடியும்? நம்முடைய வருத்தங்களை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்க, உங்கள் கவலைகளை அவர் மீது வைத்து விடுங்க. புத்தி சொல்லுகிறவர்களுக்காக ஜெபிங்கள், புத்தி சொல்லும் போது கவனமாக கேளுங்க. நாம் யார் புத்தி சொன்னாலும் அவரை கவனமாக கேட்க வேண்டும், அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அவர்களிடத்தில் நாம் விரோதத்தையும் பகையும் உண்டு பண்ணிக் கொள்ள கூடாது, அவர்களுக்காக சமாதானத்தோடு அவர்களோடு நாம் வாழ வேண்டும். இதுதான் தேவனாகிய கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம். 14 வசனத்தில் நாம் பார்க்கும்போது, புத்தி சொல்லுங்கள், திடநற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனங்களை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீதியை சாந்தமாயிருங்கள் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் நாம் ஆவிக்குரிய தன்மைகள். அந்த பிசாசை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னார், இப்படிப்பட்டவைகளோடு நாம் இந்த பூமியில நாம் வாழ வேண்டும். நாம் எப்போதுமே கர்த்தருடைய பிள்ளைகள் சமாதானத்தோடு மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக, திடநற்றவர்களை தேற்றுகிறவர்களாக, பலவீனங்களை தாங்குகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இதெல்லாம் கர்த்தருடைய ஆவிக்குரிய தன்மைகளை அப்போஸ்தலன் பவுல் நமக்கு சொல்லுகிறார். 16 வசனத்துல பார்க்கும் போது, சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய இன்னொரு ஆயுதம் சந்தோஷமாக இருப்பது. பிசாசு நம்ம விட்டு விலைக்கு ஓடணும்னா நான் எப்பவுமே சந்தோஷமா இருக்கேன், எப்ப பார்த்தாலும் நான் கவலையோடு துக்கம் நிறைந்த முகத்தோடு இருந்தேன்னு சொன்னா பிசாசு என்னை சுலபமாக வைத்து விடுவான். இது ஒரு ஆவிக்குரிய தன்மை, சந்தோஷமாக இருப்பது. அடிக்கடிக்கு சொல்றது உண்டு, மகிழ்ச்சியா இரு, கிறிஸ்தவனா இருப்பதற்கு என்ன காரணம்? இந்த பூமியில சந்தோஷமா இல்லைன்னா எப்படி இயேசு கிறிஸ்து பத்தி மற்றவர்கிட்ட நீங்க சொல்லுவீங்க? அடிக்கடிக்கு நான் சொல்லுவேன், எல்லா சூழ்நிலையிலும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். நான் எல்லா சூழ்நிலையிலும் மனரமியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். அப்போ சாங்க போல் சொல்றேன், நான் எந்த சூழ்நிலையில மனரமியமா இருக்கணும்? நம்ம சூழ்நிலை கேட்டது போல நம்ம மாறுறதில்லை வாழ்க்கை, கிறிஸ்து வாழ்க்கை. எல்லா சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நான் மனரமியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். அது பணம் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, வியாதியில் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், என்னை உபத்திரங்கள் மத்தியில், நெருக்கடிகள் மத்தியில் நான் இருந்தாலும் நான் சத்திற்குள் சந்தோஷமாக இருக்கேன். பிலிப்பியர் 4:4 சொல்லுகிறேன், கத்திற்குள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்வதை நம்மளே வாசிக்க முடிகிறது. அதனால தேவனுடைய பிள்ளைகள் இந்த பூமியில் ஒரு ஆவிக்குறி குணாதிசையும், அது சந்தோஷமாக இருப்பது என்பது ஒரு ஆவிக்குறி குணாதிசையும். நாம் அதை ஏதோ குணாதிசயத்தை போல நாம் எடுத்துக்கொள்வதே கிடையாது, அது ஆவிக்குறி குணாதிசயம். தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னால் இந்த பூமியில சந்தோஷமாக தான் இருக்கணும். எனக்கு எல்லா சூழ்நிலையும் நல்லா இருந்தா தான் நான் சந்தோஷமா இருப்பேன், இல்லை எல்லா சூழ்நிலையும் மோசமாக இருந்தாலும், எனக்கு எதிராக எல்லா சூழ்நிலையும் இருந்தாலும் கூட நான் சந்தோஷமாக இருப்பேன். நான் கத்திரி பிள்ளை, கத்திற்குள் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று நாம் இருக்க வேண்டும். பிசாசை நாம் எதிர்க்கிற ஆயுதம் நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனுக்குள்ளாக சந்தோஷமாக இருப்பது. எல்லாம் அவர் நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள் என்பதற்காக இவையெல்லாம் சொல்லுகிறார். நான் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக நான் இருக்க வேண்டியது இவையெல்லாம் கடமையாக இருக்கிறார். ஆவியை அழித்து போடாதீர்கள் என்று சொல்லுகிறார். தேவில் ஆவிகளை நாம் எப்போது மணலாக இருக்க வேண்டும். நாம் பரிசுத்தாவி பெற்றவர்கள். நாம் மத்தேயு 25 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த ஓமியை நாம் வாசித்தோம், நீங்கள் விழித்திருங்கள் என்று சொல்லுகிறார். 10 கன்னிகைகளை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். 10 கன்னிகைகள், 5 கன்னிகைகள் தீவட்டி எண்ணெய் வைத்திருந்தார்கள், 5 கன்னிகள் இடத்துல எண்ணெய் இல்லை. காரணம் என்ன? அவர்கள் பரிசுத்தாவின் வல்லமை பெற்றிருந்தார்கள். பெற்றிருந்தவர்கள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள், பெற்றிருந்தவர்கள் அதை பயன்படுத்தினார்கள். இந்த புத்தியுள்ள கன்னிகைகள் யார்? பரிசுத்தாவை பெற்றவர்கள் இல்ல, பரிசுத்தாவை பெற்றதை பயன்படுத்துகிறவர்கள் புத்தியுள்ள கன்னிகைகள். அவர்கள் விழித்திருந்தார்கள். சில நேரங்களில் நான் பரிசுத்தாவை பெற்றினேன், நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரன் சொல்லிட்டு அந்த பரிசுத்தாவை வைத்துக் கொண்டு புத்தி இல்லாதவர்களாக இந்த பூமியில நாம் வாழ்கிறோம். இங்கே வேதத்தில் சொல்லப்பட்ட ஓமை அப்படி அல்ல. புத்தியுள்ளவர்கள், பரிசுத்தாவை பெற்றவர்கள் புத்தி உள்ளவர்கள். பரிசுத்தாவை பெற்றவர்கள் எல்லாம் புத்தி உள்ளவர்கள் கிடையாது, பரிசுத்தாவியை பெற்றவர்களாயும் புத்தி உள்ளவர்களாயும் அவர் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நான் புத்தி உள்ளவர்களாக விழித்திருக்க வேண்டும். இங்கே அதனால்தான் ஆவியை நீங்கள் அழித்து போடாதீர்கள். நாம் தேவனுடைய ஆவியை பெற்றுக்கிறோம். அந்த ஆவியை வைத்துக் கொண்டு நாம் தேவனுடைய சமூகத்திலே நாம் எப்போதும் அவித்து போடாதவர்களாக அனலாய் இருக்க வேண்டும் என்று வேதத்தில் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 20 வசனத்தில் பார்க்கும்போது, தீர்க்க தரிசனங்களை அப்பமா எண்ணாதீர்கள் என்று சொல்கிறார். தேவனுடைய வசனங்களை, வார்த்தைகளை நாம் அற்பமாக எண்ணக்கூடாது, அவர்களை மிகுந்த கவனம் உள்ளவர்களாக ஜாக்கிரதையாக நாம் அவர்களை நாம் பயன்படுத்த வேண்டும். 20 வசனத்தில் பார்க்கும்போது, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று இங்க அப்போஸ்தலன் பவுல் சொல்லுங்க. நல்லாவற்றில் நலமானதை பிடித்துக் கொள்ள வேண்டும். தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எல்லாரும் திட்டத்துக்கு பயன்படுத்துவாங்க, பன்னாடை அப்படின்ற ஒரு வார்த்தை. ஏன் அந்த வார்த்தை பார்க்கும்போது, அது பன்னாடை என்பது பனைமரத்தில் இருக்கிற ஒரு ஓலை போன்ற ஒரு பொருள். அந்த பணம் கல் இறக்கும்போது, பணம் சாறு இறக்கும்போது என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அந்த வடிகட்டுவதற்கு அந்த காலத்தில் தனியாக வடிகட்டி இருக்காது, அப்ப என்ன செய்வாங்க, இந்த வடிகட்டி மாதிரி இருக்கும் அந்த ஒரு பொருள் அந்த பண்ணாடை என்று சொல்லுவது, அதை என்ன செய்வார்கள், அதை வடிகட்டுவார்கள். அதுல அந்த ஜூஸ் எல்லாம் அது விட்டுட்டு அந்த அதுல இருக்கிற அந்த அந்த அழுக்கு, அந்த செத்தை போன்ற அந்த அழுக்கு, அதுல இருக்கிற தூசு, அப்புறம் அதுல நிறைய பூச்சி எல்லாம் விழுந்து கிடக்கும் அந்த பணம் சாருல, அது எல்லாத்தையும் அது மேல அந்த வடிகட்டி என்று சொல்லுவார்கள், அந்த பண்ணாடை என்பது வடிகட்டி, அது மேல நின்றுடும். அப்ப நிறைய இடத்துல நம்ம என்ன செய்வாங்கன்னா, இன்னைக்கு அந்த சிலரை நாம அந்த திட்டுவதற்காக அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுது. அப்படின்னா நல்லதை விட்டுட்டு கெட்டதை பிடிச்சு கொள்ளும், அப்படி அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்திங்க. அப்போ சார் இங்க பொருள் சொல்லுற எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிறது எல்லாவற்றையும் நீங்கள் விட்டு விடுங்கள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் எனக்கு பொல்லாங்காய் தோன்றுகிறது எல்லாம் சந்தோஷமாக எண்ணுகிற ஒரு கூட்டமாக நாம் இருக்கிறோம். அதனால இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் இந்த காரியங்களில மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். பொல்லாங்கானதை நமக்கு தோன்றுகிறது எல்லாம் விட்டு விட்டு நலமானதை நாம் பிடித்துக் கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு பன்னாட மாதிரி நம்முடைய வாழ்க்கையில நாம் இருக்கக்கூடாது. நலமானதை விட்டு விட்டு பொல்லாங்கை பிடித்துக் கொள்கிறவர்களாக அல்ல, பொல்லாங்கானதை எல்லாம் விட்டுவிட்டு நலமானதை பிடித்துக் கொள்ள வேண்டும். ஒரு சகோதரன் ஒரு மது விழிப்புணர்வுக்காக போய் ஒரு பிரச்சாரம் செய்கிறாங்க ஒரு கூட்டத்தில். அப்போது என்ன நடக்கிறது என்று சொன்னால், ஒரு மதுவை வைத்து ஒரு பக்கம் தண்ணீர், சுத்தமான தண்ணீரையும் ஒரு மது வைத்திருக்கிறார். இந்த மதுல ஒரு உயிர் உள்ள ஒரு பூச்சியை பிடித்து அதை போடுகிறார், தண்ணீரிலே அதே பூச்சியையும் போடுகிறார். இந்த தண்ணீரிலே போடும்போது இந்த பூச்சி ரொம்ப நேரம் அப்படி சுத்தி கொண்டிருக்கிறது, உயிர் அது போகவில்லை. இந்த மதுவிலே போட்ட பிறகு கொஞ்ச நேரம் கழித்து அந்த பூச்சி செத்து போனது. அவங்க அந்த கூட்டத்தில் உள்ளவர்களுக்கு அந்த பிரச்சாரத்துக்காக அந்த அந்த சகோதரன் கேட்கிறார், அந்த மது ஒழிப்பு பிரச்சாரம் செய்கிறார். அப்போது இதுல இருந்து என்ன தெரிகிறது என்று கேட்கிறார். அப்போது ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்கிறார்கள். அவருடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், தண்ணீர் சுத்தமாக இருக்கிறதுனாலே அந்த பூச்சி உயிரோடு வாழ முடிகிறது, இது மது அது தீமையானது, அதனால அந்த பூச்சி செத்து போனது என்பது அவர் போதிக்க வேண்டும் என்பதற்காக செய்கிற ஒரு ஆய்வு இது. இதை அவர் அதை செய்து காட்டுகிறார். அப்போது அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு சகோதரன், இதை குறித்து என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டபோது அந்த சகோதரன் சொன்னானா, மது குடித்தா வயிற்றில் இருக்கிற பூச்செல்லாம் சத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு சிறு கதை தான். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நாம் இப்படித்தான் வாழ்கிறோம், நலமானதை எல்லாம் விட்டு விடுகிறோம், நமக்கென்று ஒரு குறுக்கு புத்தியில எல்லாவற்றையும் யோசிக்கிறோம், சிந்திக்கிறோம், எடுத்துக்கொள்கிறோம். இங்க வேதம் சொல்லுகிறது, அப்போ சாங்க போல் சொல்லுகிறார், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் நீங்கள் விட்டு விடுங்கள், நலமானதை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் நமக்கு பொல்லாங்காய் தோன்றுகிற காரியங்களை நாம் தெரிந்திருக்க வேண்டும். அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம் 27 வசனத்தை நாம் பார்ப்போம். 23 வசனத்தை நாம் பார்க்கும்போது, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவராக, உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்க கடவுர்கள் என்று சொல்கிறார். நம்முடைய தேவன் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் உங்களை பார்த்துக் கொள்ளுங்கள், ஆவி ஆத்மா சரீரம் மீண்டுமாக நம்ம சிங்கத்துக்கு போகணும். இந்த சிங்கம் மிகவும் தந்திரமானது. நம்ம வந்து வெறும் சிங்கத்தோட மட்டும் நம்ம அதை பார்க்கக்கூடாது. பிசாச சிங்கம் எப்படி ஒரு கொடூரமான மிருகமோ பலமுள்ள ஒரு மிருகமோ, அதே மாதிரி இந்த அந்த பிசாசு சிங்கத்தோடு ஒப்பிடப்பட்டு இருந்தாலும் கூட வேதத்தை நாம் பார்க்கும்போது அந்த பிசாசு வேறு ஒரு காரியத்தோடு கூட அழகாக ஒப்பிடப்பட்டிருக்கிறார். வாசிக்கிறேன், வெளிப்படுத்தின விசேஷம் 12:9 வெளிப்படுத்தின விசேஷம் 12:9 வசனத்தை நான் வாசிக்கிறேன். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்னும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்பம் தள்ளப்பட்டது, அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது, அதனோடு கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்னும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பு என்று வேதம் சொல்கிறது. பாம்பு தந்திரம் உள்ளது என்று நாம் வேதத்தில் வாசித்தோம். ஆதியாகமத்தில் ஆரம்பித்து பார்க்கும்போது பிசாசு வஞ்சித்தான் ஆதாமையாவை, இன்றைய வரையிலும் வஞ்சிக்கிறான். காரணம் என்ன தெரியுமா, அவன் தந்திரமானவன், சிங்கத்தை போல பலமானி பலசாலி மட்டும் கிடையாது, அவன் புத்திசாலி தந்திரமானவன், யாரை எப்படி வஞ்சிக்க வேண்டும் என்று அவனுக்கு தெரியும். அவனுடைய வஞ்சனைக்குள்ளே விழுந்து போவதற்கு மிக சுலபமாக நம்ம தந்திரமாக அவன் பயன்படுத்துவான். ஆதாமி மேவாலையும் மிக தந்திரமாக அவனாலே வஞ்சிக்க முடிந்தது. அவன் அங்கு பலத்தை காட்டவில்லை, அறிவை காட்டினான், தந்திரமாக அவர்களை ஏமாற்றினான். அதனால வேதம் சொல்லுகிறது ஒரு பழைய பாம்பாகிய பிசாசு. நாம் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள், இன்னைக்கு கடைசி காலத்தில் நாம் இருக்கிறோம். இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு வஞ்சிக்கப்படுகிறார்கள், வாலிபர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். இந்த செய்தி பேசுவதற்கு முன்பாக நான் ஒரு சகோதரிடத்தில் பேசிக் கொண்டிருந்தேன். அந்த சகோதரன் ஒரு வேறொரு மார்க்கத்தை சார்ந்த, கிறிஸ்துவ மார்க்கத்தை வேறொரு சமயம் சார்ந்த பெண்ணை காதலித்துக் கொண்டிருக்கிறார், சீக்கிரத்திலே திருமணம் செய்து கொள்ளப் போகிறார். அவரிடத்துல நான் பேசிக் கொண்டிருக்கும் போது அவரிடத்துல ஒரு வார்த்தை கேட்டேன், உங்க உங்க எதிர்கால மனைவி சத்தியத்துல எப்போது ஞானஸ்தானம் பெறப்போகிறார்? சொன்னா சீக்கிரமாக ஞானஸ்தானம் பெறுவார்கள். நான் கேட்டேன், ஞானஸ்தானம் பெறுவாங்க சத்தியத்தை ஏத்துப்பாங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் சிரிச்சார், ஏன்னா அந்த கேள்வி அவருக்கு புரிந்தது. நான் கேட்டேன், இன்னைக்கு அநேக ஞானஸ்தானம் பெறுகிறார்கள் திருமணத்திற்காக, ஆனால் மெய்யான இயேசுவினுடைய சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறார்களா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ரெண்டும் வெவ்வேறு. அநேக சகோதரர்கள் திருமணத்திற்காக ஞானஸ்தானம் பெறுகிறார்கள், அநேக சகோதரிகள் திருமணத்திற்காக ஞானஸ்தானம் பெறுகிறார்கள், ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள். கிறிஸ்துவை குறித்ததான சத்தியத்தை குறித்ததான சிந்தை இன்றைக்கு இருக்கிற வாலிபர்கள் மத்தியில் இருக்கிறதா யோசித்து பாருங்க. நான் அந்த சகோதரத்துல கேட்டேன், நீ அவங்க சபைக்கு போவியா இல்ல அவங்க இந்த மெய்யான சபைக்கு வருவாங்களான்னு கேட்டேன். அவர் சிரிச்சார், இல்ல இல்ல அவங்க தான் இந்த சபைக்கு வருவாங்க, நான் இந்த மெய்யான சபையை நான் போதும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் அப்படி சொன்னேன். நான் சொன்னேன், அப்படி அப்படி நடந்தால் மிகுந்த சந்தோஷம், ஆனாலும் அவர்கள் சத்தியத்திலே வருவார்களா? வந்தால் சந்தோஷம் என்று சொன்னேன். இன்னைக்கு அநேக வாலிபர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு காதல் என்கிற ஒரு ஒரு மாய வலையில சிக்கிக்கொண்டு கர்த்தருடைய வசனங்களையும் சத்தியத்தை விட்டு விலகி போகிறவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு பாருங்கள், உலகம் மிக நவீன முறையில போகிறது. லிவிங் டுகெதர் என்று சொல்லி அநேகரின் திருமணத்துக்கு முன்பாக சேர்ந்து வாழ்கிற ஒரு பழக்க வழக்கங்கள் இன்றைக்கு இன்றைக்கு மிகுந்த கலாச்சார நாடா இருக்கிற நம்முடைய தமிழ்நாட்டில கூட இவைகள் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு சோதரம், அப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய மெய்யான சபையில இங்கு இல்லை. அதற்காக என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு அநேக காரியங்கள் பரிசுத்தத்தை விட்டு தேவனுடைய சத்தியத்தை விட்டு விலகி போகிறார்கள். நம்முடைய தேவன் யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். திருமணம் என்ற ஒரு நிகழ்ச்சி வரும்போது அது தேவனாலே வரக்கூடியது, தேவன் பார்த்துக் கொள்வார் என்ற எண்ணம் இன்றைக்கு பெற்றோர்கள் கூட அநேக இடத்துல இருப்பது கிடையாது. என் பிள்ளைகளுக்கு ஒரு தேவன் பார்த்துக் கொள்வார் என்று யாரும் இங்கு நினைப்பது கிடையாது. என்னுடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற வரனை என்னாலே வரன் பார்க்கும்போது அவர்கள் பார்க்கிற உலக பிரகாரமான தகுதிகளையே பார்க்கிறார்கள். இப்படி உலக பிரகாரமான தகுதியை பார்த்து நடந்த திருமணத்தினுடைய முடிவு மிக பரிதாபத்துக்குரியதாக இருந்திருக்கிறது என்பது இங்கே சொல்ல முடியாத அளவுக்கு இங்கே அவ்வளவு சாட்சிகள் கண் முன்னாடி தேவன் வைத்திருக்கிறார். யாருமே சத்தியத்தை விட்டு விலகி போனவர்களுடைய வாழ்க்கை மிக பரிதாபத்துக்குரியதாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம். பரிசுத்தத்திலும் நீதியிலும் நாம் வளர வேண்டும். பிசாசு இந்த திருமணம் என்ற ஒரு காரியத்தை வைத்துக் கொண்டு அநேக வாலிப சகோதர சகோதரிகளை இன்றைக்கு வீழ்த்திக் கொண்டிருக்கிறார். அநேக சகோதர சகோதரிகள் மெய்யானே சபை விட்டு விலகி போய் கொண்டிருக்கிறார்கள். அநேக சகோதர சகோதரிகள் சத்தியத்தை விட்டு விலகி போய் கொண்டிருக்கிறார்கள். பிசாசு அந்த அந்த சரீர பிரகாரமான ஆசைகளினாலே இச்சைகளினாலே அநேக சகோதர சகோதரிகளை சபையை விட்டு வீழ்த்தி கொண்டிருக்கிறான் என்பது இன்றைக்கு கடைசி காலத்திலே நம் கண் முன்னாடி இருக்கிற ஒரு காரியம். அந்நிய நிகத்தோடு பிணைக்கப்படாதிருங்கள் என்று வேதத்திலே நமக்கு மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்கிறேன், 2 கொரிந்தியர் 6:14. 2 கொரிந்தியர் 6:14 நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 6:14 அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது? இங்க நம்முடைய இங்க சென்னையில இந்த வசனத்தை இங்க தவறாக ஒரு சிலர் புரிந்து கொண்டிருக்கிறார். என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க அந்நிய நுகம்னாலே புற மதத்தினர் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா நமக்கு பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. புற ஸ்தாபகமே அந்நிய மதம் தான், அந்நிய நுகம் தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம் ஒரு சத்தியத்துல இருக்கிறோம். நம்முடைய சத்தியத்துக்கு புறமானது எல்லாமே அந்நிய முகமாக நாம் பார்க்க வேண்டும். நிச்சயமாக அந்நிய முகமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேகர் இந்த அந்நிய முகத்திலே பிணைக்கப்பட்டவர்களாக தேவனுடைய சத்தியத்தை இழந்திருக்கிறார்கள். சிங்கம் ஒரு மனிதனை வீழ்த்தும் போது அவனுடைய சரீரத்தையும் வீழ்த்தும், அவனுடைய ஆவிக்குரிய தன்மையை வீழ்த்தும். நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த சிங்கம் பலம் உள்ளது. வெறும் உடல் சேதம் மாத்திரம் இது ஏற்படுத்த போவதில்லை, மிகப்பெரிய ஆவிக்குரிய சேதத்தை நம்முடைய எதிர்கால வாழ்க்கையை வீழ்த்த போகிறது. ரெண்டு பக்கமும் சேதம் சிங்கம் நம்மளை வீழ்த்தும் போது. ஏன்னா அது பலமுள்ள ஒரு சிங்கம், இறைக்காக அலைந்து கொண்டிருக்கிற ஒரு சிங்கம். அது கர்ஜிக்கிற சிங்கம் மாத்திரமல்ல, தந்திரமுள்ள வலு சர்ப்பமாயும் இருக்கிறது. அந்த பிசாசு எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி கொண்டிருக்கிறது. யோபோட காலகட்டத்திலே நாம் வேதத்திலே நாம் பார்க்கும் போது உலகம் முழுவதும் சுற்றி திரிந்து உங்களுடைய சமூகத்திலே வந்து நின்றேன் என்று சொல்லி யோபுக்கு முன்பாக சாட்சி கொடுப்பதை நம்ம வேதத்திலே பார்க்க முடிகிறது. யோபு எழுதின யோபு புத்தகம் நான் வாசிக்கிறேன். யோபு 1:7 நான் வாசிக்கிறேன். யோபு 1:7 கர்த்தர் சாத்தானை பார்த்து எங்கிருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தமாக பூமி எங்கும் உலாவி ஒரு சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களை இன்றைக்கு பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். பிசாசானவன் பூமி எங்கும் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். யாரை வீழ்த்தலாம், யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி திரிகிறான். ஆனாலே கர்த்தருக்குள் பிரியமான சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு திருமண காரியங்களிலே வாலிப நாட்களிலே மிகுந்த கவனம் உள்ளதாக இருக்க வேண்டும். வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதிலே மிகுந்த கவனமாக நாம் இருக்க வேண்டும். இந்த வயதில் நமக்கு காதல் பெரிதாகத்தான் தோன்றும். ஒரு காலகட்டம் வரும்போது எதையெல்லாம் நாம் பெரிது சந்தோஷம் என்று நினைத்தோமோ அவைகள் நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய சோகத்தையும் துக்கத்தையும் நாம் கொடுக்க போகிறது என்பதை நாம் அறிந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். தேவனை விட இந்த உலகத்தில் பெரிது எதுவும் இல்லை என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். மெய்யான இயேசு சபையை தவிர இந்த உலகத்தில் ஒரு ஆசீர்வாதத்தையும் இந்த உலகத்தில் வேறு ஒன்றும் என்று வாழ்க்கையில கொடுக்க போவதில்லை என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இந்த பூமியில இருக்கிற அநேக வாலிபர்களை போல நாம் அல்ல, நாம் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாலிப கூட்டம், பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனங்கள், பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனமாக தேவனாகிய கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் சொன்னது போல அவர் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று லேவியராகம் 11:45 நான் வாசிப்பேன். வேதத்திலே அவரை தேவனுடைய கேருபீன்கள் அவரை துதிக்கும் போது பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதித்ததை நம்மாலே பார்க்க முடிகிறது. அதனால திருமணம் என்கிற ஒரு காரியத்தில் நாம் தேவனுடைய பிள்ளைகள் மிகுந்த இன்றைக்கு கடைசி காலத்திலே மிகுந்த நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அந்நிய நுகத்திலே நாம் பிணைக்கப்படாமல் இருக்க வேண்டும். அநேக இன்றைக்கு நாம் இங்கே இந்தியாவில் கூட நாம் எடுத்துக்கொள்ளும் போது அநேக சகோதர சகோதரிகள் இப்படிப்பட்ட அந்நிய நுகத்தினாலே தன்னுடைய வாழ்நாளிலே அவர்கள் மிகப்பெரிய சோகத்தை சந்தித்திருக்கிறார்கள். பிசாசு அவர்களை வீழ்த்தியிருக்கிறார். அநேக சாட்சிகள் இருக்கிறது. ஒரு 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 சாட்சியுமே ஒரு ஒரு செய்தியாக என்னால் பேச முடியும். இதை சொன்னேன்னு ஒரு சபையில பேசும்போது இதை வார்த்தையை சொன்னேன்னு அநேக சகோதர சகோதரி கோச்சிட்டாங்க என் மேல. எப்படி நீங்க வந்து மற்ற சபையில நீங்க குறை சொல்றீங்க, அவங்களும் இயேசு கிறிஸ்துவ தான் தொழுது கொள்கிறார்களே அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன், நீங்கள் என்னோடு கூட விவாதத்திற்கு உட்கார்வீர்கள் என்று சொன்னால் ஒவ்வொருவராக என்னால் தனித்தனியாக என்னாலே சாட்சி சொல்ல முடியும் என்று சொன்னேன். கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் அந்நிய நுகத்தோடு பிணைக்கப்படும் போது நாம் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை நம்முடைய வாழ்க்கையில சந்திக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் கடைசி காலத்திலே மிகுந்த கவனமாக இருக்கும். நான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றது போல நம் ஆத்மா ஆவி சரீரம் முழுவதுமாக தேவனுக்கு முன்பாக நம் பரிசுத்தத்தோடு வாழ வேண்டிய ஒரு கட்டாய காலகட்டத்திலே நாம் இன்றைக்கு இருக்கிறோம். அதனாலே நாம் இந்த பிசாசான சிங்கம், அந்த வலு சர்வமாகிய அந்த பழைய பிசாசு என்னை வீழ்த்தும் போது நான் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். அது என்னையெல்லாம் செய்யும், என்னை பயமுறுத்தும் இந்த உலக காரியங்களினாலே. நான் பயப்படாமல் என்னுடைய எல்லா காரியத்தையும் தேவனுக்கு முன்பாக நான் வைத்து விட வேண்டும். இரண்டாவது காரியம், நான் சந்தோஷமாக நான் இருக்க வேண்டும். சந்தோஷம் இல்லை என்று சொன்னால் நான் கிறிஸ்துவனாக இருப்பதில் அர்த்தம் கிடையாது. நான் விழித்திருக்கிறேன் என்று சொன்னால் என் வாழ்க்கையில நான் சந்தோஷமாக இருப்பேன். மூன்றாவது காரியம், நான் விழித்திருக்கிறேன் என்று சொன்னால் நான் சமாதானமாக இருப்பேன். சபையில என்னுடைய சமாதானத்தை குலைத்து போட்டு விட்டு தான் பிசாசு என்னை வீழ்த்த முடியும். என்னுடைய சபையினுடைய ஒற்றுமையை குலைக்காமல் பிசாசு என்னை வீழ்த்தவே முடியாது. நான் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்று சொன்னால் என்னை இந்த பிசாசு எனக்கு எதிர்க்கவே முடியாது. நான் ஒற்றுமையாக இருக்கிற வரையிலும் பிசாசை நம்ம வீழ்த்த முடியாது. நம் சபையில ஒற்றுமையாக நாம் இருக்க வேண்டும். சபையின் சமாதானத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். சபையின் சமாதானத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சமாதான குலைச்சல்களை நம் இடத்திலே போடும் போது நம் பிசாசாலே நாம் வீழ்த்தப்படுகிறோம். நலமானதை பிடித்துக் கொள்கிற அறிவு நமக்குள்ளே இருக்க வேண்டும். எது நலமானது, எது நன்மையானது என்பதை நாம் பிடித்துக் கொள்கிற அறிவு இருக்க வேண்டும். ஒரு சகோதரன் என்கிட்ட கேட்டா சிகரெட் பிடிக்கலாமா வேண்டாமா, பைபிள்ல இல்லை, நீங்க என்ன சொல்றீங்க? நான் சொன்னேன், உன் மனசாட்சி எது சரி என்று சொல்லுகிறது அது செய். நலமானது எது என்று தோன்றுகிறது அந்த வசனம் தான் சொன்னேன். உனக்கு அது நலமானது என்று தோன்றினால் அது செய். நலமல்ல என்று தோன்றுவினால் விட்டுவிடும். இரண்டாவது, சபையினுடைய ஊழியர்கள் சபை எதை சொல்லுகிறதோ அதை கீழ்ப்படி. வேதத்தில் இருக்கிறது இல்லைன்றது இரண்டாவது ஆய்வு. உனக்கு ஊழியக்காரர்கள் எதை சொல்லுகிறார்களோ அதை செய்ய வேண்டும். நம்ம மனசுக்கு நிறைய விஷயங்கள் நலமாய் தோன்றும். ஆனால் சபையோ, சபையினுடைய ஊழியக்காரர்களோ இது தவறு என்று சொல்லும் போது அதை ஆய்வு செய்து கொண்டிருப்பது கிறிஸ்துவம் அல்ல. வேதம் சொல்லுகிறது அதை ஆய்வு செய்யக்கூடாது. அவர்கள் சபை சொல்லுகிறது, ஊழியக்காரர்கள் சொல்லுகிறார்கள், நான் கீழ்ப்படிய வேண்டும். அதுதான் கிறிஸ்துவம். நீ ஆய்வு செய்யக்கூடாது. சில காரியங்களை நீ ஆய்வே செய்து யோசிக்க கூடாது. அப்போது தேவனுடைய பிள்ளையாய் நாம் வாழ முடியும். பிசாசை நம்மால் எதிர்த்து நிற்க முடியும். ஆனால் நலமானதை பிடித்துக் கொள்ளுகிறவர்களாக அந்த பூமியில நாம் வாழ வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் இப்படிப்பட்ட காரியங்களை பரிசுத்தத்திலே நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு அநேக வாலிபர்கள் பிசாசு வீழ்த்துகிற ஒரு காரியமாக கையில் எடுப்பது திருமணம், காதல் என்கிற ஒரு காரியம். காலை தினத்தில் கூட நான் பேசியிருந்தேன் அந்த சகோதரனை குறித்து சொல்லும்போது சொன்னேன். கர்த்தருக்கு சித்தமானால் தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் சத்தியத்துக்குள்ளே நிலைத்திருக்கிற ஒரு ஒரு திருமணத்தை அவர்கள் ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும். அது தேவனாலே முடியும். கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வார். நான் ஒரு செய்தியில சொன்னேன், கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்குவாருன்னு நம்புற நம்ம கிறிஸ்துவ கூட்டம் திருமணம் வரும்போது மாத்திரம் சொந்தமா முடிவு எடுக்கிறாங்க. தேவன் மேல அந்த நம்பிக்கை போயிடுது. இன்னைக்கு ஏன் புற மதத்தை புற ஸ்தாபகத்தை சேர்ந்தவர்களை நாம் திருமணம் செய்து கொள்ளணும்னா, தேவன் எகோவா ஈரே எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு நம்புற நாம திருமணம் வரும்போது மாத்திரம் அந்த எண்ணத்தை விட்டுறோம். நம்மளே அதை அந்த விசுவாசத்தில் இருக்க முடியறதில்லை. ஈசாக்கு இருந்தார் எல்லா காரியத்திலும், அவர் திருமணத்தில் இருந்தார், விதை விதைக்கும் போது இருந்தார், பிள்ளை இல்லாத போது நீண்ட காலம் அவருக்கு பிள்ளை இல்லாத போது அவருக்காக காத்திருந்தார். எல்லாவற்றிலும் அவருடைய வாழ்க்கையில எகோவா ஈரே என் தேவன் பார்த்துக் கொள்வார் என்ற விசுவாசத்தோடு அவர் இருந்தார். இன்னைக்கு நாம அப்படி இல்லை. பெரும்பாலானவர்கள் நல்ல விசுவாச குடும்பத்தில் இருக்கிறவர்கள் கூட திருமணம் வரும்போது கர்த்தர் பார்த்துக்குவார் நம்புறதில்லை. சொந்தமாக சொந்த அறிவை சொந்த மூளையெல்லாம் பயன்படுத்தி முடிவெடுக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அப்படி அல்ல. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். திருமணமாக இருந்தாலும் கூட அவருடைய கரத்திலே நாம் கொடுக்கும்போது அவர் நமக்கு ஏற்றதை செய்ய தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். நாமளே முடிவெடுத்துட்டு, நாமளே கண்டுபிடிச்சிட்டு, நாமளே விரும்பிட்டு இது தேவனுடைய சித்தம் சொல்ற முட்டாள்தனத்தை நாம் எப்போதுமே நாம் செய்யக்கூடாது. எல்லாமே நாம் செய்தது தேவனுடைய சித்தத்திலிருந்து வந்தது என்பதை சில பேர் எல்லாத்தையும் செஞ்சுட்டு தேவனுடைய சித்தம் சொல்லுகிற ஒருத்தரை நாம் இன்றைக்கு உலகத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல, எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுத்து இருக்க வேண்டும். கர்த்தருக்கு விரோதமானதை எல்லாம் இது கர்த்தருடைய சித்தம் என்று பேசுகிற சூழ்நிலைக்கு கிறிஸ்தவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை நாம் செய்யும் போது இது தேவனுடைய சித்தம் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை எல்லாவற்றையும் தேவனுக்கு விரோதமான காரியத்தெல்லாம் செஞ்சுட்டு இது தேவனுடைய சித்தம் என்று நாம் சொல்லுகிறபடி நாம் வாழக்கூடியவர்களாக அல்ல. அதனால இன்றைக்கு நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன செய்தாலும் நம் கர்த்தருக்கு நாமும் மகிமைப்படும்படியாக நாம் செய்ய வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன். பிரசங்கி 11:9. வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை நீ அறி என்று சொல்லுங்கள். அதனாலே நம்முடைய வாலிப நாட்களிலே நமக்கு எதெல்லாம் சந்தோஷம் என்று தோன்றுகிறதோ அதையெல்லாம் நாம் செய்வோம், அதன்படி நடப்போம், அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் சந்தோஷம் என்று எண்ணுவோம். ஆனால் ஒரு நாள் இருக்கிறது, அந்த நாள் என்னை நியாயம் தீர்க்க போகிறது, அந்த நாள் என்னை நியாயத்திற்குள்ளே கொண்டு வந்து போகிறது. 10 நான் வாசிக்கிறேன். நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு, இளம் வயதும் வாலிபமும் மாயே என்று இங்கே பிரசங்கி சொல்வதை நம்மளால பார்க்க முடிகிறதுனாலே வாலிபர்கள் தங்களுக்கு தனது துணைகளை தேர்ந்தெடுக்கும் போது கர்த்தருக்கு பிரியமான ஒரு துணைகளை நாம் தேர்ந்தெடுக்கும் போது அவசியம். அவைகளினாலே இந்த துணைகள் தேர்ந்தெடுப்பதனாலே இந்த கர்ஜிக்கிற சிங்கம் அநேக வாலிப சகோதரர்களையும் சகோதரிகளையும் கர்த்தருக்குள்ளாய் வாழ்ந்த அநேக சகோதரர்களும் சகோதரிகளும் வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள். அதனாலே இன்றைக்கு நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்ஜிக்கிற சிங்கத்துக்கு முன்பாக, ஒரு பலமுள்ள ஒரு சிங்கத்திற்கு முன்பாக நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால், அப்போ சாங்கிய பவுல் சொன்ன ஆவிக்குரிய குணாதிசயங்களோடு நாம் வாழும்போது நம் அந்த சிங்கத்தின் மத்தியிலிருந்து நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மீண்டுமாக ஒரு இன்னொரு பகுதியை கூட அப்போ சாங்கிய பவுல் சொல்லுகிறார், இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள். பிசாசை வீழ்த்துவதற்கு நமக்கு இருக்கிற இன்னொரு ஆயுதம் எப்போதும் நாம் தேவனுக்கு முன்பாக நாம் ஜபிப்பது. கடைசியாக ஒரு வசனத்தை நாம் வாசித்து நாம் இந்த செய்தியை நான் முடிக்கிறேன். போதுமானதற்கான நேரம் இல்லை. 4:10 நாம் வாசிக்கிறேன். யாக்கோப்பு 4:10, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்பதாக இந்த வேத பகுதி சொல்லுகிறது. அதனாலே நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இவருக்கு முன்பாக நாம் விட்டுவிட்டு அவருக்காக நாம் காத்திருந்து அவருக்கு முன்பாக எல்லாவற்றிலும் நாம் தாழ்மையாக நாம் இருப்போம். இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன், 7 நான் வாசிக்கிறேன். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அதனாலே நம்மை தேவன் உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் எல்லாவற்றையும் அவருக்கு முன்பாக அவருடைய வசனம் ஒரு வார்த்தையினாலே கீழ்ப்படையும் போது நம்மை தேவன் அவருக்கு முன்பாக நாம் உயர்த்துவார். எல்லாவற்றிலும் நாம் நம்முடைய சுய சித்தங்களை விட்டு அவருக்கு தாழ்மைப்பட வேண்டும். பிசாசுக்கு நாம் எப்போதுமே எதிர்த்து நிற்க வேண்டும். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். பிசாசோட கூட்டத்தோடு நாம் இணைந்து அவரோடு கூட அவனுக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாக அல்ல, தேவனுக்கு கீழ்ப்படியவர்களாக நாம் இருக்க வேண்டும். பிசாசுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். தேவனாகிய கர்த்தர் நம்மை இந்த நாளிலும் கூட தெளிந்த புத்தி உள்ளவர்களாக நாம் இருப்போம். நலமானதை பிடித்துக் கொள்வோம். கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்போம். சமாதானமாக இருப்போம். ஒற்றுமையாக நாம் இருப்போம். இடைவிடாமல் நாம் எப்போதும் ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய பாரத்தை எல்லாம் கர்த்தர் மீது நாம் வைத்து விடுவோம். அந்நிய நகத்தோடு நாம் எப்போதும் பிணைக்கப்படாமல் இருப்போம். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் இவைகளை எல்லாம் கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தத்திலும் நீதியிலும் நாம் காத்துக்கொள்வோம். எப்போதும் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் தாழ்மையின் ரூபமாக நாம் இருப்போம். பிசாசுக்கு நாம் எதிர்த்து நிற்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில நாம் எதை செய்தாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை நியாயத்திற்குள்ளே கொண்டு வந்து நிறுத்தப் போகிறார் என்ற ஒரு காரியத்தை மாத்திரம் நாம் எப்போதும் நியாயத்திற்குள்ளே நாம் கொண்டு வந்து நிறுத்த கர்த்தர் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் கூட நாம் கர்த்தருக்குள்ளாக இவ்வளவு நேரமாக கர்த்தருடைய செய்திகளை நாம் பகிர்ந்து கொள்ளும்படியாக இந்த நாளை அவர் கொடுத்ததுக்காக என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட மீண்டுமாக சபையார் யாவருக்கும் ஒரு நீண்ட நேர ஒரு செய்தியாக இது இருந்திருக்கிறது. அதற்காகவும் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட மீண்டுமாக இந்த காணொலி மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளையும் வசனங்களையும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக இந்த நாளிலே தேவன் கிருபை செய்தார். இந்த நெருக்கடியான காலகட்டத்திலே ஒரு ஊழியம் செய்வதை போல நான் இந்த செய்திகள் எல்லாம் எங்கிருந்து நான் கொடுத்தேன் என்று சொன்னால், நம்முடைய மெய்யானை சபையினுடைய செங்கல்பட்டு சபையினுடைய பலிப்பீடத்திலிருந்து தான் எல்லா செய்தியும் பேசினேன். எனக்கு ஒரு புது அனுபவமாக இருந்தது. இந்த பலிப்பீடத்தில் நின்று இப்படிப்பட்ட நெருக்கடி காலகட்டத்திலும் பலிப்பீடத்தின் முன்பாக நின்று இந்த கர்த்தருடைய ஊழியங்களை செய்வதற்கு ஒரு வாய்ப்பை இந்த காஜாங்குத்தம சபை எனக்கு கொடுத்தது. அதற்காக என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தேவனை கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். எல்லா துதிகன மகிமை இயேசு கிறிஸ்துவுக்கே. ஆமென். நம் இந்த நாளில யாவரும் ஒன்றிணைந்து துதிகிதங்களில் உள்ள 24வது பாடலை நாம் யாவரும் ஒன்றிணைந்து நாம் பாடுவோம். துதிகிதங்களில் உள்ள 24வது பாடல். நாம் யாவரும் முழங்கால் படியிடுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாம் ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் பாடுகிறோம்.
துதிகள் மத்தியில் வாசமா இருக்கிறவர்கள், துதிகளுக்கு பார்க்கிறவர்கள், அருமையான இந்த நாளுக்காக இந்த வேலைக்காக சொல்றோம்.
Now
கிருபை செய்துவீரே
சபையார் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா துதிகன மகிமை இயேசு கிறிஸ்துவுக்கே. ஆமென்.